One of the criticisms that people of other religions make against Christians is this.
மற்ற மதத்தினவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் விமர்சிக்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால் இதுதான்.
All of you Christians have got so many denominations.
நீங்கள் உங்கள் கிறிஸ்தவத்திலே இவ்வளவு பிரிவுகளா சபை பிரிவுகளா பாகுபாடா என்று கேட்கிறார்.
Hundreds, thousands of different groups.
நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வித்தியாசமான குழுக்கள் இருக்கிறதே.
They say how different it is for us. It's just one.
எங்களுடைய காரியத்தை பாருங்கள், எல்லாம் ஒரே பிரிவு தான்.
And the Muslims say that, the Roman Catholics also say that.
முஸ்லிம்கள் சொல்கிறார்கள், ரோமன் கத்தோலிக்கர்களும் சொல்கிறார்கள்.
You Protestants become so many groups after one after the other.
Protestant குழுவினரே, எவ்வளவோ பிரிவுகள் உங்களுக்குள்ளே வந்துவிட்டதே ஒன்றன் பின் ஒன்றாக.
Whereas the Catholic Church, this is always only one.
ஆனால் கத்தோலிக்க சபையை பாருங்கள், ஆரம்பத்திலிருந்து அப்படியே தான் இருக்கிறது பிரியாமல்.
When this church, I don't know how many years ago it started in Pondicherry, was it?
பாண்டிச்சேரி சபை எத்தனை வருஷம் முன்பாக ஆரம்பிக்கப்பட்டது?
25 years.
25 ஆண்டுகள்.
What is the need to start another church here when there are so many churches here 25 years ago?
25 ஆண்டுகள் முன்பதாக பாண்டிச்சேரி எத்தனையோ சபைகள் இருந்த பொழுது இந்த சபை ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயம் என்ன?
It's important to know the answer to this.
இந்த கேள்விக்கு பதிலை அறிந்து கொள்வது முக்கியம்.
Not to answer the people who criticize us. I don't waste time with that.
நம்மை விமர்சிக்கிறவர்களுக்கு பதில் சொல்ல முடியாக இல்ல, அதிலே என்னுடைய நேரத்தை நான் வீணடிக்க விரும்பவில்லை.
For our own understanding.
நம்முடைய சொந்த புரிந்து கொள்ளுதலுக்காக.
Or our children may ask us this question, we must be able to explain it to them.
அல்லது நம்முடைய பிள்ளைகள் நமக்கு இந்த கேள்வியை கேட்பார்கள், அவர்களுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது, விவரித்து சொல்ல வேண்டியிருக்கிறது.
In the Old Testament, the Lord told the Israelites, when your children ask you, why are we celebrating this Passover, you must explain to them.
பழைய ஏற்பாட்டிலே பெற்றோரை பார்த்து ஆண்டவர் சொன்னது என்னவென்றால், பிள்ளைகள் ஏன் இதை நாம் ஆசரிக்கிறோம் என்று கேட்டால் அதற்கு நீங்கள் விளக்கம் சொல்ல வேண்டும்.
We must always anticipate. What are the questions our children will ask us about the Christian faith?
கிறிஸ்தவ விசுவாசத்தை குறித்து நம்முடைய பிள்ளைகள் என்னெல்லாம் கேள்வி கேட்பார்கள் என்பதை நாம் முன்கூட்டியே அனுமானிக்க வேண்டும்.
Some people may ask, how do you know there's a God?
சில நம்மை பார்த்து கடவுள் இருக்கிறார் என்று எப்படி தெரியும் என்று கேட்கலாம்.
So why another church?
ஏன் இன்னொரு சபை?
That can be a very important question.
இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கலாம்.
If you look at the scriptures,
வேதத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது,
let me show you one example in Revelation chapter 2.
வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரத்திலே ஒரு உதாரணத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
This is about the church in Ephesus which was started by the apostle Paul.
அப்போஸ்தலனாகிய பவுலால் ஆரம்பிக்கப்பட்டதான ஒரு சபை எபேசு சபையை குறித்து இங்கே பார்க்கிறோம்.
And if you want to read the origin of this,
இதனுடைய ஆரம்பத்தை நீங்கள் வாசிக்க வேண்டுமானால்,
it's in chapter 19 of Acts of the Apostles.
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19 அதிகாரத்தில் அது காணப்படுகிறது.
So he says to the Revelation 2:1, to the messenger of the church in Ephesus, write this.
எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால் என்று 2 வெளிப்படுத்தின விசேஷம் முதல் வசனத்தில்
வாசிக்கும். There are many good things in you.
உன்னிலே நிறைய நல்ல காரியங்கள் இருக்கிறது.
Verse 2.
2 வசனம்.
Your deeds, toil, perseverance.
உன்னுடைய கிரியைகள், பிரயாசங்கள், பொறுமை.
You don't tolerate evil men, that means they were standing against sinful things.
புல்லாதவர்களை செய்ய கூடாமல் இருக்கிறது என்றால் பாவமான காரியங்களுக்கு விரோதமாய் அவர்கள் எதிர்த்து நிற்கிறார்கள்.
You were exposing false apostles, that means they were purity in doctrine also.
அப்போஸ்தலர் இல்லாதவர்களை அவர்கள் அடையாளம் காட்டுகிறார்கள், ஆகவே உபதேசத்திலே அவர்கள் சுத்தமுள்ளவர்களாக இருந்தார்கள்.
Again, perseverance endured for my name's sake, you have not grown weary.
ஆகவே நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாக இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் விளையப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் மறந்திருக்கிறேன் என்று சொல்கிறார்.
You see what a wonderful church this is.
ஆகவே இது என்ன அற்புதமான ஒரு சபை என்று நாம் சொல்லலாம்.
They're pure in doctrine.
உபதேசத்திலே அவர்கள் தூய்மை.
Don't allow evil men there.
அங்கே தீமையான மக்களை அனுமதிப்பதில்லை.
No false teachers.
பொய்யான போதகர்கள் அங்கே இல்லை.
And they are persevering.
அவர்களுடைய பொய் சகித்துக் கொள்கிற தன்மை.
Working.
அவர்கள் பிரயாசப்படுகிறது.
Must have had praise meetings and other meetings and special meetings and conferences.
அவர்களுக்கு கான்ஃபரன்ஸ் கூட்டங்கள் இருந்திருக்கும், துதியின் கூட்டங்கள் இருந்திருக்கும்,
இப்பொழுதும்
அதே காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் அது அன்பின் உந்துதலினாலே அல்ல.
You know, it's the difference between fresh bread that you just baked and bread that is 2 weeks old.
இப்பொழுதுதான் பேக்கரில இருந்து எடுக்கப்பட்டதான அவுன்ல இருந்து எடுக்கப்பட்டதான ரொட்டிக்கும் 2 வாரம் பழமையான ரொட்டி துண்டுக்கும் வித்தியாசம் உண்டு.
Where all the worms have got in and it started decaying.
பழமையான அந்த ரொட்டி துண்டிலே அது கெட்டு போய் புழு பூக்க ஆரம்பித்து
உண்டு. You ask what is it? It's bread.
அது என்ன என்று கேட்டால் அது ரொட்டி தான்.
Yeah, this is also bread.
இதுவும் ரொட்டி தான்.
I don't want to eat that bread.
நான் அந்த ரொட்டியை சாப்பிட விரும்பவில்லை.
But I want to eat this which is fresh.
ஆனால் புதுமையாய் இருக்கக்கூடிய இந்த ரொட்டியை நான் சாப்பிட விரும்புகிறேன்.
God, we can do God's work like this fresh bread or like the stale bread.
ஆகவே தேவனுடைய ஊழியத்தையும் நாம் பழமையாய் போன ரொட்டியை போலவோ அல்லது புதுமையாய் இருக்கக்கூடிய ரொட்டியை போலவோ நாம் செய்ய முடியும்.
If you analyze both these breads in a chemical laboratory, it's the same thing.
வேதியியல் சோதனை சாலையிலே நீங்கள் இரண்டு ரொட்டியையும் நீங்கள் அங்கே ஆராய்ந்து பார்த்தால் இரண்டுமே ஒன்றுதான்.
So you can say, yeah, these two people are having the same doctrine.
ஆகவே இந்த இரண்டு கூட்டத்தினருக்கும் ஒரே உபதேசம் தான் இருக்கிறது என்று நாம் சொல்லலாம்.
Everything seems to be all right in this church.
இந்த சபையிலே எல்லாமே நன்றாக தான் இருக்கிறது என்று சொல்லலாம்.
Doctrine is right, everything.
உபதேசம் சரி.
But
ஆனால்
it's like that stale bread.
அது பழமையாய் போன ரொட்டியை போல.
The Lord says you have left your first love.
உன்னை ஆதி அன்பை விட்டாய்.
See, is it important?
அது முக்கியமா?
Aren't we doing the same thing?
நாங்கள் அதே காரியங்களை இப்பொழுது செய்யவில்லையா?
This is like what happens in a marriage sometimes.
சில நேரங்களிலே திருமணத்தில் இப்படி தான் நடக்கிறது.
You know, when a couple are really much in love with each other and they get married.
திருமணமாகும் பொழுது தம்பதியர் ஒருவரையொருவர் ஊக்கமாய் அன்பு கூறுகிறார்கள்.
They are so happy together.
அவர்கள் ஒன்றாய் சேருவதற்கு அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள்.
Especially when they have no children in the first year.
குறிப்பாக குழந்தை பிறப்பதற்கு முன்பதாக உள்ள அந்த ஒரு ஆண்டிலே
wife is waiting for the husband to come back from work.
எப்பொழுதுதான் வீட்டுக்காரர் வீட்டுக்கு வருவாரோ கணவர் வீட்டுக்கு வருவாரோ என்று காத்துக் கொண்டிருக்கிறாள் மனைவி.
Soon as the bell rings, she opens the door.
காலிங் பெல் அடித்த உடனே அவ்வளவுதான் தாமதம் கதவை திறக்கிறாள்.
She's got some food or coffee, something all ready for him.
ஏற்கனவே மேஜையிலே அங்கே காபியும் அங்கே உள்ளதான ஸ்நாக்ஸும் ரெடி ஆகிவிட்டது.
And she's so happy to welcome him.
கணவனை வரவேற்பதற்கு அவ்வளவு சந்தோஷம்.
Sit and eat and talk together so happily.
அவர் சந்தோஷமா உட்கார்ந்து அதை சாப்பிட்டு கொண்டு பேசிக்கொண்டே இருக்கிறார்கள்.
So you go to that same house about 10 or 15 years later.
10 ஆண்டுகள் கழிந்து விட்டது 15 ஆண்டுகள் கழிந்து விட்டது இப்போது அதே வீட்டுக்கு கணவன் போகிறார்.
And the husband comes, the rings the bell.
காலிங் பெல் அடிக்கிறார்.
Wife is not there to open the door or anything.
உடனே கதவு அங்கே திறக்கப்படவில்லை.
He says, you got the key, you can open the door and come in.
அங்க பாருங்க வெளியே அங்க சாவி வச்சிருக்கேன் அதை திறந்து உள்ள வாங்க.
There's some coffee there on the table, you eat, I'm busy with doing something else.
நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன் அங்க காபி அங்க வச்சிருக்கேன் அதை எடுத்து குடிச்சிங்க நான் வேலை செஞ்சிட்டு இருக்கேன்.
Or she may leave a note at the door, I have to go somewhere and you can come and take care of yourself.
அல்லது நான் இப்ப வெளியே புறப்பட்டு போறேன் நான் ரெடி ஆயிட்டேன் நீங்களே வந்து எல்லாத்தையும் காபி எல்லாம் குடிச்சிட்டு எல்லாம் சரி பண்ணிருக்கேன் நான் போயிட்டு
வரேன். Did she make the coffee and the snacks?
காபியும் அந்த ஸ்நாக்ஸும் அங்க ரெடியா இருக்கா?
Yes.
ஆம்.
But it's not the same.
ஆனால் அதே போல அல்ல.
Something is missing.
அது அங்க ஏதோ ஒன்று காணப்படாமல் போகிறது.
First love has gone.
ஆதி அன்பு அங்கே இல்லை.
And the husband sits alone there drinking the coffee and
சனந்தனியா உட்கார்ந்து காபி குடித்துக் கொண்டிருக்கிறார் கணவர்.
Is he happy?
சந்தோஷமா இருக்கிறாரா?
Coffee tastes nice.
காபியினுடைய ருசி குறையவில்லை அதே போல தான் இருக்குது.
He is not happy.
ஆனாலும் சந்தோஷம் இல்லை.
That's what the Lord is saying to the church.
அதே தான் தேவன் சபையை பார்த்து
சொல்றார். Yeah, all your songs are all wonderful. You're clapping, you got
பாட்டு கை தட்டு,
you got better instruments, better building than I in the beginning.
நல்ல கட்டடம், நல்ல உபகரணங்கள் எல்லாம் நல்லதுதான்.
But that love you had for me is not there.
ஆனால் என் மீது உள்ள அந்த ஆதி அன்பு அங்க இல்லையே.
And so the Lord says.
ஆகவே ஆண்டவர் சொல்கிறார்.
If you don't repent,
நீ மனம் திரும்பாத பட்சத்தில்
ஐந்தாம்
வசனம்
and come back to do the deeds you did at the beginning.
ஆதியில் செய்த கிரியைகளை நீ செய்யாவிட்டால்
I will remove your lampstand.
உன்னுடைய விளக்குத்தண்டை நீக்கி போடுவேன்.
You see the difference between the Lord's bride and a husband and wife today is this.
ஆண்டவருடைய மனவாட்டிக்கும் கணவன் மனைவிக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான்.
When a man marries a wife, even if she doesn't make the coffee, you cannot divorce her.
ஒரு மனிதன் மனைவி தான் விவாகம் பண்ணுகிறான் அங்கே காபி போட்டு கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் விவாகரத்து பண்ண முடியாது.
Even if she doesn't make food for 3 days, you can't divorce her.
3 நாள் சாப்பாடே செய்யலையா உடனே விவாகரத்து பண்ண முடியாது.
You got to go and eat in a hotel and still love her.
ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வந்து சரி என்ன பண்றது மனைவி நேசித்தானாக வேண்டும் என்று நேசிக்கிறவர்.
But the Lord and his bride is not like that.
ஆனால் தேவனும் மனவாட்டியும் ஆண்டவரும் மனவாட்டியும் அப்படி அல்ல.
Because the Lord's bride is not just one woman like a man's wife today.
இன்றைக்கு இருக்கிறது போல ஒரு கணவனுக்கு ஒரே மனைவியை போல ஆண்டவருடைய மனவாட்டி அப்படி இல்லை.
The Lord's bride is people.
மனவாட்டி ஜனங்கள்
many people who love him
அநேகர் அவரை நேசிக்கக்கூடிய மக்கள்
some of those people may drop away there's still a bride
அதுல ஒரு சிலர் விழுந்து போகலாம் ஆனாலும் அந்த மனவாட்டி அங்க இருக்குது
new people come in
புது மக்கள் வருகிறார்கள்
that is how the bride of Christ has always been there for 2000 years
இப்படி தான் கிறிஸ்துவின் மனவாட்டி 2000 ஆண்டுகளாக இருந்து கொண்டே இருக்கிறார்கள்
some people fall away new people come in
சிலர் விழுந்து போகிறார்கள், புதியவர்கள் உள்ளே வருகிறார்கள்.
So the Lord told this church in Ephesus.
எபேசு சபையில் ஆண்டவர் சொல்கிறார்.
I know Paul planted this church. It's a wonderful church.
பவுல் இந்த சபையை நிறுவினார். அது அற்புதமான ஒரு சபைதான்.
But now that you have lost your first love.
ஆனால் இப்பொழுது நீ ஆதி அன்பை இழந்து விட்டாய்.
I will remove the lampstand means I will de-recognize you as a church.
நான் விளக்குத்தண்டை நீக்கி போடுவேன் என்று அதனுடைய பதத்தினுடைய அர்த்தம் என்னவென்றால் சபை என்கிறத அந்த அந்தஸ்து உன்னிடத்தில் இருந்து நீக்கப்பட்டு விடும்.
Like you know some colleges the government will de-recognize that saying your standards are not good we cannot allow you to give degrees.
சில கல்லூரிகளிலே போய் அங்கே பார்த்து உங்களுடைய தரம் போதுமானதாக இல்லை ஆகவே இப்பொழுது உங்களை நாங்கள் அந்த அந்தஸ்தை கல்லூரி என்ற அந்தஸ்தை நீக்கி விடுகிறோம் என்று சொல்கிறார்.
The degree from that certificate that college is worthless after that.
அதற்கு பிறகு மாணவர்கள் அந்த கல்லூரியிலே பெற்றுக்கொள்ளக்கூடிய பட்டம் அதற்கு மதிப்பில்லை.
The Lord is saying I will de-recognize you as a church and you won't be my church.
ஆகவே என்னுடைய சபை என்கிற அந்த அந்தஸ்தை நீ இழந்து விடுவாய். இனிமேலும் நீ என்னுடைய சபை இல்லை என்று சொல்கிறார்.
You elder brother and your church must repent of what losing your first love.
ஆகவே மூப்பரும் சபையும் ஆதி அன்பை இழந்த அந்த காரியத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்கிறார்.
And it's not written here in the Bible what happened because this is the last book of the Bible what happened afterwards in Ephesus we don't know
அதற்கு பிறகு எபேசுக்கு என்ன நடந்தது என்று நமக்கு தெரியாது ஏனென்றால் இதுதான் கடைசி புத்தகம் அதற்கு பிறகு எதுவும் எழுதப்படவில்லை
but let's suppose that the elder brother said no we are okay who is this fellow John to write saying you are lost
after யோவான் யார் இவர் என்ன இதெல்லாம் இப்படி எல்லாம் எழுதுறதுக்கு என்று சொல்லி அந்த மூப்பர் சொல்லிருந்தால்
he thinks he is an apostle we are also in touch with God
அவர்தான் தான் அப்போஸ்தல் நினைச்சிட்டு இருக்காரா நாங்களும் தேவனோட தொடர்புள்ள இருக்கோம் நாங்களும் அப்போஸ்தலர் தான்
it could have been like that
அதுபோல நடந்திருக்கலாம்
because there were some others we read like Demetrius and all who questioned John's apostleship.
யோவான் அப்போஸ்தலத்தை குறித்து கேள்வி கேட்டதன தேமோத்திரி போலவரும் இருக்கிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம்.
Supposing the elder said no we are okay brothers and sisters we have 500 people here we are quite okay.
ஆகவே சகோதர சகோலே நாம் 500 பேரா இங்க இருக்கிறோம் நாம் நன்றாக தான் இருக்கிறோம் என்று சொல்லி அந்த மூப்பர் சொல்கிறார்.
There's no other church in Ephesus.
எபேசுவிலே இதைத் தவிர வேறு சபை இல்லை.
This is the church that the apostle Paul founded 40 years ago.
40 ஆண்டுகள் முன்பதாக அப்போஸ்தலனாகிய பவுல் ஸ்தாபித்த சபை.
There is no other church like that.
இது போன்ற வேறு சபையே இல்லை.
We are okay don't worry about this letter from John.
யோவானின் அந்த கடிதத்தை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம் நாம் நன்றாக தான் இருக்கிறோம்.
Our doctrine is right our music is right and everything is going okay.
நம்முடைய உபதேசம் நன்றாக இருக்கிறது நம்முடைய இசைகள் நன்றாக இருக்கிறது எல்லாம் சரியாக தான் போய் கொண்டிருக்கிறது.
That's all that matters.
அவ்வளவுதான் போ காரியம்.
We are not preaching strange doctrines.
நாம் வித்தியாசமான உபதேசங்களை பிரசங்கிப்பதில்லை.
All this business of first love and all is not important.
ஆதி அன்பு என்கிற காரியம்லாம் அவ்வளவுன்னு முக்கியமில்லை.
And what would Jesus have done?
இயேசு என்ன செய்திருந்திருப்பார்?
He would wait a little while.
கொஞ்ச நேரம் காத்திருந்திருப்பார்.
He always waits when he warns us.
நம்மை எச்சரிக்கும் பொழுது எப்பொழுதுமே இயேசு காத்திருக்கிறார்.
And after some months,
சில மாதங்கள் கழித்து,
he sees these elder and these people are not responding to my warning.
என்னுடைய எச்சரிப்புக்கு இந்த மூப்பரும் இந்த ஜனங்களும் அவருக்கு செவி கொடுப்பதில்லை.
They despise the message of my apostle John.
என்னுடைய அப்போஸ்தலன் யோவானுடைய செய்தியை அவர்கள் அற்பமாய் எண்ணுகிறார்கள்.
So the day comes when the Lord leaves that church.
நாளொன்று வருகிறது கர்த்தர் அந்த சபையை விட்டு கடந்து போகிறார்.
He had already left the Laodicean church you know I told you how he's standing at the door and knocking
ஏற்கனவே லவோதிகே சபை விட்டு வெளியே போய் விட்டார் அங்கே கதவை தட்டிக் கொண்டே இருக்கிறார் வெளியே இருந்து என்று நான் உங்களுக்கு சொன்னேன்
so if the lord leaves the ephesus church
ஆகவே தேவன் எபேசஸ் சபை விட்டு போய் விட்டால்
they still have their meetings conferences singing every goes on every sunday
ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கூட்டம் நடக்கிறது பாடல்கள் இசைகள் கான்ஃபரன்ஸ்கள் நடந்து கொண்டிருக்கிறது
like many so called churches today the lord is not there
இன்றைக்கு சபைகள் என்று அழைக்கப்படுகிற அநேக சபைகளிலே இருப்பது போலவே அங்கே கர்த்தர் இல்லை
because they have left their first love
ஏனென்றால் அவர்கள் ஆதி அன்பை இழந்து விட்டார்கள்
don't just see whether the doctrine is all correct
உபதேசம் சரியாக இருக்கிறதா என்று நீங்கள் சரி பார்க்க வேண்டாம்
if you are living in ephesus and you are only looking for doctrine you would have joined this church even after the lord left it
நீங்கள் எபேசுல இருந்திருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உபதேசத்தை மட்டும் பரிசோதிக்கிறவளாய் இருந்தால் ஆண்டவர் அந்த சபையை விட்டு வெளியே போயிருந்த பிறகும் கூட நீங்கள் தொடர்ந்து அந்த சபையில தான் இருந்திருப்பீர்கள்
but in every one of these the five of these seven churches were backslidden
இந்த பின்வாங்கி போன ஐந்து சபைகள் இருக்கிற ஒவ்வொரு சபையும்
in all of those churches there were some people who were walking faithfully
எல்லா சபைகளிலுமே உண்மையா நடக்கக்கூடிய ஒரு சில மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்
see chapter 3
மூன்றாம் அதிகாரம்
you have a name verse 1 last part that you are alive but you are dead
நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய்
that is a church in sardis
சர்தை சபை
but
ஆனால்
verse 4 there are a few people here who have not soiled their garments
தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் இந்த சர்தையிலேயும் உண்டு
they will walk with me in white
அவர்கள் என்னோடு கூட வெண்வஸ்திரம் தரித்து நடப்பார்கள்
so in ephesus also I'm sure there were a few people who really loved the lord
ஆகவே எபேசு சபையிலேயும் கூட உண்மையாலுமே தேவனை நேசித்த ஒரு சில மக்கள் இருந்திருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன்
out of the 500 maybe 5 or 6
அந்த 500 பேர்லே ஒரு 5 பேர் 6 பேர்
they said no we want to love the lord
அவர்கள் இல்லை என்று சொல்லி நாங்கள் தேவனை நேசிக்க வேண்டும் என்று விரும்பினார்
and they are the ones who could sense Jesus is here.
యేసు ఇంగే ఇరుకరాంటి ఉనర్వడెందుల అవల్ దాన్.
It's those who love the Lord who can know whether the Lord's presence is in a church or not.
దేవుని నేసికరుల మట్టుమే దేవుని సభలే ప్రసన్నరా ఇరుకరారా இல்லையா என்பதை உணர்ந்து கொள்ள முடியும்.
If you only have right doctrine you won't sense it.
உபதேசம் சரியாக இருக்கும் என்று அதுக்கு மட்டும் நீங்கள் பார்க்கல என்று சொன்னால் உங்களால உணர முடியாது.
So out of these 500 people only 5 or 6 love the Lord. They are the only ones who can sense is the Lord here or not.
ஆகவே அந்த 500 பேர்களிலே 5 6 பேர்கள் மட்டுமே கர்த்தர் இங்கே பிரசன்னரா இருக்கிறாரா இல்லையா என்பதை அவர் உணர்ந்து கொள்ள முடியிறது.
In this sense yes the Lord is still here even though the church is in a bad shape.
சபையானது மோசமான நிலையில் இருந்தாலும் தொடர்ந்து இங்கே கர்த்தர் இருக்கிறார் என்பதை அவர் உணர்ந்தார்கள்.
But after a few months
ஒரு சில மாதங்கள் கழித்து
they begin to sense hey I don't sense the Lord's presence here this Sunday.
Oh in the ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய சமூகம் நம்முடைய மத்தியிலே இல்லையே என்று உணர்ந்தார்கள்.
See, okay maybe just this Sunday let me try out next Sunday.
சரி ஏதோ இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் இல்லை போலும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலாம்.
Next Sunday also I don't sense the Lord's presence.
அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஐயோ இங்க கர்த்தருடைய சமூகமே இல்லையே.
Next Sunday I don't sense the Lord's presence.
அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருகிறது அப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தை உணரவில்லை.
These are people who have been sitting there for many years from childhood with their parents.
அவர்கள் சிறு பிராயம் முதல் பெற்றோர்களிடத்திலிருந்து அவர்கள் அந்த காலத்திலிருந்தே சபையில் இருக்கக்கூடிய மக்கள்
now they are 30 years old
இப்போது அவர்களுக்கு 30 வயது ஆகிவிட்டது
they say the lord is not here
கர்த்தர் இங்கே இல்லை என்று சொல்கிறார்கள்
let me check with one of my other whole hearted brothers here
சரி இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு முழு இருதயமுடைய சகோதரனிடத்திலே நான் பரிசோதித்து பார்க்கட்டும்
we go and ask him what do you think brother
சகோதரே நீங்க என்ன நினைக்கிறீங்க
he says the last 3-4 Sundays I've also been feeling the lord is not here
கடந்த 3-4 வாரங்களாக கர்த்தர் இங்கே இல்லை என்பதை நான் உணர்ந்தேன்
and like that they contact the 4 or 5 who they know are really whole hearted
ஏற்கனவே முழுகிறதே முடியவில் என்று அறிந்த 3-4 சகோதரர்களை அவர்கள் தொடர்பு எல்லாருமே அதே காரியத்தை
சொல்லுகிறார்கள்
ஒருவேளை இது தற்காலிகமான ஒரு காரியமா இருக்கலாம் சரி 3-5 மாதங்கள் கூட நாம் காத்திருந்து பார்ப்போம் காத்திருந்து காத்திருந்து பார்க்கிறார்கள் அதே செத்த
நிலைமைதான்
கொஞ்சம் கொஞ்சமாக தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்ட காரியங்களை இந்த சபை மதிப்பதில்லை
then they say
அப்படி சொல்கிறார்கள்
if the bridegroom is not here then the bride should not be here
மணவாளன் இங்கே இல்லை என்றால் மணவாட்டிக்கு என்ன வேலை அங்கே மணவாளி
இருக்க கூடாது
நாம் தான் மணவாட்டி
these 5 or 6 people
இந்த 5 6 மக்கள்
they say bridegroom is gone
மணவாளன் போய் விட்டார்
we have to go
நாமும் போக வேண்டும்
so they don't get up and criticize all the others or make a big announcement or any such thing
அங்கே அவர்கள் எழுந்து மற்றவெல்லாம் குறை கூறி பெரிய அங்கே அனௌன்ஸ்மென்ட் எல்லாம் பண்ணுவதில்லை
those days they did not have a membership list with all the names
அந்த நாட்களிலே அவர்களுக்கு அங்கத்தினர் பட்டியல் என்றெல்லாம் அவர்களுக்கு இல்லை
just like we don't have
இப்போ நமக்கும் அப்படி இல்லை
they would have quietly left
அமைதியாக அங்கே விட்டு அவர்கள் கடந்து சென்றிருப்பார்கள்
they said okay let's meet in one house
சரி நாம் ஒரு வீட்டிலே கூடலாம்
they started meeting in their house and they sense the lord's presence
இப்பொழுது அவர்கள் வீட்டிலே கூட ஆரம்பிக்கிறார்கள் அங்கே தேவனுடைய சமூகத்தை வல்லமையா உணர்கிறார்கள்
that proves we are right
ஆகவே இது நாம் எடுத்த முடிவு சரிதான் என்பதை நிரூபிக்கிறது என்று சொல்கிறார்
the lord has come into our midst even though we are only 5 6 people
நாம் 5 6 மக்களாய் தான் இருக்கிறோம் ஆனாலும் தேவன் நம்முடைய மத்தியிலே வந்து விட்டார்
so till that day there was only one church in ephesus
அந்த நாள் வரை எபேசுவிலே ஒரே ஒரு சபை தான் இருந்தது
now there are two
இப்பொழுது இரண்டு சபைகள்
but the lord is only with one of them
anal and irandu sabaiyile oru sabaiyile than aandavar irukkar
that is how one church becomes two
apdi than oru sabai irandu sabaiya maarugiradu
now you go 40 50 years later
adarku peru 40 aandugal 50 aandugal aagiradu
this 5 member church is now become 500
and 5 6 peraga aarambikkapatta irandavathu sabaiyana ippozhudhu 500 alladhu 200 perai perigivittargal
and the new generation is also backslidden and lost its first love
pudhiya thalaimuraiyum andha sabaiyku varugiradhu adhum ippozhudhu andha aadhi enba irandu vittadhu
but there are 5 or 6 new generation people who are saying hey this is something is wrong we started out well 50 years ago but we are not the same today
50 aandugal munbaga nandaga than aarambithom aanal ippozhudhu kaaryangal sumugamaga illai
so what shall we do
nam enna seiyalam
we can't keep on sitting in a dead church
nam thorandu setta sabaiyile ukkarndu kondu irukka mudiyadhe
they wait like the first group waited 50 years earlier
50 aandugal munbaga andha mudhal kootam kaathirundargal adhu pola kaathirukkarargal
and after some months they say it's no use this is dead
சில மாதங்கள் கழித்து இங்கே மறித்து போன சபை என்று சொல்லி அவர்
முடிவெடுத்தார்
5 6 மக்கள் இப்பொழுது தனியாக கூட ஆரம்பிக்கிறார்கள் ஓ இப்பொழுது கர்த்தர் நம்முடைய மத்தியில் இருக்கிறாரே
so now we have 3 churches in Ephesus
இப்பொழுது எபேசுவிலே 3 சபை
the first one is about 1000 members
முதல் சபையில 1000 அங்கத்தினர்கள்
there is 300
அடுத்தது 500 பேர்
the other one is only 5 or 6
இப்பொழுது 5 6 பேர்கள்
the lord is with that one
ஆனால் இப்பொழுது தேவன் அவரோடு கூட இருக்கிறார்
so you go through 2000 years
இப்படி 2000 ஆண்டுகளாக நடக்கிறது
this is what has happened
இதுதான் நடந்து கொண்டே இருக்கிறது
hundreds of churches
நூற்றுக்கணக்கான சபைகள்
now the question is
இப்பொழுது கேள்வி என்ன
did those first people do the right thing 5 or 6 people to step out
அந்த முதல் அந்த சபையிலிருந்து வெளியே வந்தார்கள் ஐந்து ஆறு பேர் அவர்கள் செய்த தீர்மானம் சரியான தீர்மானமா இல்லையா
or should they have said we must not split the church
இல்லை சபையை நாம் பிரிக்க கூடாது என்று சொல்லி அவர்கள் சொல்லி அங்கே இருந்திருக்க வேண்டுமா
like the roman catholic church say we must always be one
ரோமன் கத்தோலிக்க சபை போல நாம் ஒன்றாக தான் இருக்க வேண்டும்
whether dead or alive our doctrine is right we still believe jesus died for our sins
செத்துமான சபையோ உயிருள்ள சபையோ நம்முடைய உபதேசம் சரி ஆகவே இயேசு கிறிஸ்து வருவரை பிரிக்க கூடாது இப்படி இருக்க வேண்டும்
what do you feel
நீங்கள் என்ன உணர்கிறீர்கள்
in that second century in ephesus when these few people decide to leave was it right or wrong
ephesus sabayile oru sila nindraangal kadithu andha konjam per adai vittu veliye varavendum endru viruminaarle avargal edutha theermanam sariya thavara
first church will still boast our church was established by paul what is this rebellious group of five six people meeting
mudhal sabai innumai menmai paratukirathu apostolan paul saabitha sabai ivargal enna murattaadam pidithavargal pirindhu poi vittargal endru solli solugirargal
let them say that
avargal adai solattum
but the lord is not with that first church established by paul
anal paulal saabikapatta andha sabayile kathar illai
You know Paul warned about this before he left Ephesus in Acts 20.
உங்களுக்கு தெரியுமா இதைக் குறித்து ஏற்கனவே அப்போஸ்தலர் 20 ஆம் அதிகாரத்திலே பவுல் எபேசு சபையினரை எச்சரித்திருக்கிறார்.
In Acts chapter 20,
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20 ஆம் அதிகாரம்.
He knew that he will never be going to Ephesus again.
மீண்டும் எபேசுக்கு போக மாட்டோம் என்று அவர் பவுல் அறிந்திருந்தார்.
So we read in verse 17.
17 ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம்.
He from Miletus he called all the elders in Ephesus.
மிலேத்திலிருந்து அவர் எபேசு சபையின் மூப்பர்களை எல்லாம் அழைக்கிறார்.
And he told them about his own example how I have served the Lord verse 19 with all humility and tears
ella thaalmilaiyum kannirodum eppadi oodiyum seidhen endru avar solugirar
and he says in all these years in verse 33 I did not want your gold or silver and I didn't want you even to get me a shirt
ஆகவே உங்களுடைய பொன்னையோ உங்களுடைய வெள்ளியோ ஒரு வஸ்திரத்தையாயிலும் நான் உங்களிடத்திலிருந்து கேட்கவில்லை என்று சொல்கிறார்
I took care of my own needs verse 34
34 ஆம் வசனம் என்னுடைய சொந்த தேவைகளை நானே பார்த்துக் கொண்டேன்
for how long
எவ்வளவு நாட்கள்
verse 31 for 3 years
31 ஆம் வசனம் 3 ஆண்டுகள்
he never stayed that long in any place
இவ்வளவு நாட்களாக எந்த ஒரு சபையிலும் தங்கியிருந்ததில்லை அவர்
he stayed maximum in ephesus
அதிகபட்சமான நாட்கள் அவர் தங்கியிருந்த இடம் எபேசு
all those 3 years he supported himself he didn't take any money
அந்த 3 ஆண்டுகளும் அவர் அந்த சபையிலிருந்து காசு வாங்கவில்லை அவர் தன்னைத்தானே வேலை செய்து தாங்கிக் கொண்டார்
this is the way those early apostles served the lord
இப்படி தான் ஆதிகால அப்போஸ்தலர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்தார்கள்
they didn't want any money they wanted to build the church of jesus christ
அவர்களுக்கு பணம் எதுவும் தேவையில்லை அவருடைய நோக்கம் எல்லாம் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் சபை ஸ்தாபிக்கப்பட வேண்டும்
paul says they wanted to present the church as a pure virgin to jesus christ
இயேசு கிறிஸ்து வரும் பொழுது ஒரு கற்புள்ள கன்னிகையாக சபையை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று வாஞ்சி அவர்களுக்கு இருந்தது
but then the apostles died
அப்போஸ்தலர் மரித்தார்கள்
or they couldn't always be in one place
எப்பொழுதுமே அப்போஸ்தலர் ஒரே இடத்திலே இருக்க முடியவில்லை
but he wants them
ஆனால் அவர்களை எச்சரிக்கிறார்
see verse 27 I did not shrink from declaring to you the whole purpose of god
தேவனுடைய முழு ஆலோசனையும் நான் மறைத்து வைக்கவில்லை உங்களுக்கு அறிவிக்காமல் மறைத்து வைக்கவில்லை என்று சொல்கிறார்
I did not keep quiet on one part thinking that rich fellow there will be offended
ஏதோ ஒரு சத்தியத்தை சொன்னால் இந்த பணக்காரர் இடல் அடைந்து விடுவார் என்று சொல்லி அதை நான் மறைத்து வைக்கவில்லை
you know sometimes preachers are like that
சில சமயத்திலே பிரசங்கர் அப்படி இருக்கிறார்கள்
the pastor will not say something because that rich fellow there will be hurt by that
and the pastor the satyathai sonnal ange irukkakudiya and the panakarar avar idar lende poi viduvar
he will leave the church
a sabai poittu vittu vidarna
10 other churches that are ready to welcome that rich man
and the panakararai thangalude sabaiyil varaveppadarku 10 sabigal aayathamai kaathukondirukkar
because they'll get his tithe
enal ange ponal avarku avangalukku inda panakararude dasamabhagam kedaikum
this preacher says I will lose that fellow's tithe so I better keep quiet on that subject
ivar inda sabai vittu poi vittu avarku kodukkakudiya dasamabhagam enakku kedaikkamal pogume agave inda inda பாடத்தை குறித்து அவர்களை பேச வேண்டாம்
or I may offend his wife that will be worse
அல்லது இதை பேசினால் அவர் இடல் அடையாவிட்டாலும் அவருடைய மனைவி இடல் அடைந்து விடுவார்களே
his wife will just decide we are leaving the church
மனைவி இல்ல இல்ல நாங்க சபை விட்டு போக போறோம் என்று சொல்லி விடுவார்களே
these preachers life is so difficult they have to make sure all the rich people especially are happy
பிரசங்கருடைய வேலை எவ்வளவு கஷ்டம் பாத்தீங்களா எல்லாரும் சந்தோஷமா வச்சுக்கணும் ஒருத்தர் சபை விட்டு போய் போகாம பாத்துக்கணும் கட்டி யார வச்சுக்கணும்
the rich people especially
குறிப்பா பணக்காரங்க சபை விட்டு போயிர கூடாது
If you poor people get offended and they leave it doesn't matter.
ஏழை மக்கள் நீங்க இடலஞ்சி போனா அது பத்தி உங்களுக்கு கவலை இல்ல.
They only put 50 paisa in the offering box in any case.
அவங்க காணிக்கப்பட்டல மாசம் 50 paisa தான் போடுறாங்க.
So we're not worried about them.
ஆகவே அவளை குறித்து உங்களுக்கு கவலை இல்லை.
This is the condition of Christianity.
என்றைக்கு கிறிஸ்தவத்தினுடைய நிலைமை இப்படி தான் இருக்கிறது.
So Paul warns them.
ஆகவே பவுல் அவளை எச்சரிக்கிறார்.
I did not shrink from declaring to you the whole purpose of God verse 27.
26 ஆம் வசனம் தமிழிலே தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல்
I told you the whole thing I couldn't care less who got offended and who left
yaar edral irundhalum enak enna yaar sabai vittu ponalum enak enna devudaiya aalochanai mulumiyai naan arivithu vitten
now you verse 28 be on guard for yourselves and the flock
இப்பொழுது உங்களை குறித்தும் உங்களுடைய மந்தையை குறித்தும் நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி அவர் 28 வசனத்தில் சொல்கிறார்.
Follow my example.
என்னுடைய மாதிரியை பின்பற்றுங்கள்.
Because I know what will happen after I go.
நான் இங்கிருந்து சென்ற பின்பு என்ன நடக்கும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன்.
Verse 29.
29 வசனம்.
After I leave,
நான் போன பின்பு
all these savage wolves will come inside and they will tear your flock.
மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வந்து அவைகள் உங்களை பீறி போடும்.
How is it these wolves could not come inside for 3 years?
3 ஆண்டுகள் எப்படி அந்த ஓநாய்கள் உள்ளே வர முடியாமல் இருந்தது?
They were scared of a man like Paul who was in sitting there as the leader.
அங்கே தலைவராக இருக்கக்கூடிய பவுல் என்கிற மனிதனை குறித்து அவர்கள் பயப்பட்டார்கள்.
It's a wonderful thing when the devil is afraid of the leader of a church.
ஒரு சபையின் தலைமை தலைவரை பார்த்து பிசாசு பயப்படும் என்று சொன்னால் அது அற்புதமான ஒரு காரியம்.
That's the only type of leader who can keep a church pure.
அப்படிப்பட்ட தலைவன் மட்டுமே சபையை பரிசுத்தமாய் பாதுகாக்க முடியும்.
A leader of whom the wolves are afraid.
ஓநாய்களே சபையின் தலைமை தலைவரை பார்த்து பயப்படுகிறது.
We go inside, this leader will kill us.
நாம் உள்ளே போனால் இந்த தலைவர் நம்மை கொன்று விடுவார்.
The wolves are afraid to go inside.
ஓநாய்கள் உள்ளே போவதற்கு பயப்படுகிறது.
Because this shepherd is caring for every one of the sheep, even one little lamb he will not let the wolf touch.
இந்த மேய்ப்பர் ஒவ்வொரு ஆட்டுக்காகவும் அவர் கரிசனைப்படுகிறவராக இருக்கார். ஒரு ஆட்டுக்குட்டி வெளியே செல்வதை கூட அவர் விரும்ப மாட்டார், பாதுகாப்பார் என்று அந்த ஓநாய்கள் அறிந்திருக்கிறது.
Very difficult to find shepherds like that.
இப்படிப்பட்ட மேய்ப்பர்களை பார்ப்பது அரிதாக இருக்கிறது.
They have to have zero love of money.
பண ஆசை பூஜ்யம்.
Zero love of the honor of men.
மக்களுடைய கனத்தை குறித்து தன விருப்பம் பூஜ்யம்.
ஜீரோ இன்ட்ரெஸ்ட் இன் சின்ஃபுல் பிளஷர்ஸ்.
பாவ சிற்றின்பங்களிலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய விருப்பம் பூஜ்யம்.
ஜீரோ இன்ட்ரெஸ்ட் இன் வாட்சிங் மூவிஸ் அண்ட் டெலிவிஷன் விச் ரூயின்ஸ் தேர் மைண்ட்.
தங்களுடைய மனதை கரைப்படுத்துகிறதான டெலிவிஷனில் வரக்கூடிய காட்சிகளை பார்ப்பதிலே பூஜ்யம் விருப்பம்.
அண்ட் ரியலி இன்ட்ரெஸ்டட் இன் நோயிங் தி மைண்ட் ஆஃப் காட்.
உண்மையாலுமே அவருடைய விருப்பம் எல்லாம் தேவனுடைய மனதை அறிந்து கொள்ள வேண்டும்.
யூ நோ, ஒன் ஆஃப் தி திங்ஸ் தி லார்ட் ஹஸ் ஷோன் மீ இஸ்,
என்னிடத்தில் தேவன் காண்பித்த ஒரு காரியம்,
if you allow your mind to be influenced by the thinking of the world,
இந்த உலகத்தினுடைய நினைவுகளினாலே உங்களுடைய மனதை நீ கரைபடுத்த முயற்சித்தால்,
even in some so called good cinemas,
நல்ல சினிமா என்று சொல்லக்கூடிய காட்சிகளை பார்ப்பதிலும் கூட,
even by too much of involvement in reading about political parties, what they say, what they say,
அரசியல் கட்சி இந்த கட்சி என்ன சொல்கிறது அந்த கட்சி என்ன சொல்கிறது என்று அதிகமாய் செய்தித்தாள்களை வாசிப்பதிலே ஈடுபடுவது,
how many of you read, for example, what all is going on in the different political parties in Russia?
ரஷ்யாவில் வித்தியாசமான அரசியல் கட்சிகளில் என்னென்ன நடைபெறுகிறது என்று யாருக்கு விருப்பம் இருக்கிறது படிப்பதற்கு?
They recently had some elections.
சமீபத்தில் ரஷ்யாவில் தேர்தல் நடந்தது.
But what one party stands for, what another party stands for, I don't know.
ஒரு கட்சி எதற்காக நிற்கிறது, இன்னொரு கட்சி எதை அறிவிக்கிறது என்பதை எனக்கு தெரியாது.
I'm sure all of you also don't know.
உங்கள் எல்லாருக்கும் தெரியாது என்று தான் நான்
நம்புகிறேன். In India we read about some movement, BJP, Congress, what all they are saying.
இந்திய தேசத்திலே பிஜேபி என்ன சொல்கிறது, காங்கிரஸ் என்ன சொல்கிறது என்று அறிந்திருக்கிறோம்.
Because I am not a citizen of Russia, I am not interested.
நான் ரஷ்ய குடிமகன் அல்ல, ஆகவே எனக்கு அரசியல் நடக்கக்கூடிய காரியம் தெரியாது.
Little bit of information I read in the newspaper, yeah, I know what's going on there.
ஆகவே செய்தித்தாளிலே வாசிக்கக்கூடிய கொஞ்சம் தகவல்கள் கிடைப்பதனாலே அதன் மூலமா என்ன நடக்கிறது கொஞ்சம் அறிந்து கொள்கிறேன்.
In America I read their preparing for some presidential election, a little bit information.
ஆமி அமெரிக்காவில் இப்பொழுது வரக்கூடிய ஜனாதிபதி தேர்தலை குறித்து சில ஆயத்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது, அதை குறித்து கொஞ்சம் தகவல்கள்.
In all the position they are talking on one side or the other side.
அங்கே இவர்கள் என்ன பேசுகிறார்கள், அவர்கள் என்ன பேசுகிறார்கள், அதிலெல்லாம் அறிவு வந்து கொள்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லை.
When we are citizens of heaven,
ஆகவே நாம் பரலோக பிரஜைகளாய் குடிமகன்களாய் இருப்போமே, ஆனால்
if we get too involved in earthly things, the sharpness of our message will become blunt.
நாம் பூமிக்குரிய காரியங்களில் அதிகமாக நாம் ஈடுபடுவோம் என்று சொன்னால் நம்முடைய செய்தியினுடைய கூர்மையானது முழங்கி போய்விடும்.
I need minimum amount of information because I am living in this earth.
நான் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே குறைந்தபட்ச தகவல்கள் எனக்கு போதும்.
But I don't need to spend all my time trying to find out what all the details because I need to know what God is thinking.
தேவன் என்ன நினைக்கிறார், என்ன எண்ணுகிறார் என்பதை குறித்து நான் அறிய வேண்டும் என்று இருக்கிறபடினாலே இந்த பூமிக்குரிய காரியங்களில் எல்லாம் பல பல சிறு சிறு தகவல் எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை.
A good leader will be like that.
ஆகவே நல்ல ஒரு தலைவன் அப்படி தான் இருப்பார்.
And the wolves are afraid of such a leader.
அப்படிப்பட்ட தலைவனை பார்த்து ஓநாய்கள் பயப்படும்.
But they knew that Paul is not going to live forever.
ஆனால் பவுல் என்னென்னைக்கும் உயிரே உயிரோடு வாழ்ந்து கொண்டிருப்பதில்லை என்பதை அந்த ஓநாய்கள் அறிந்திருந்தது.
He is getting old and he'll have to leave.
அவருக்கு வயதாகிறது, அவர் கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது.
And he says, ah, these other elders, I know what they are like.
Oh, மற்ற மூப்பர்கள் அவரெல்லாம் எப்படி இருக்கால் என்று எனக்கு தெரியும்.
Let me just wait till Paul leaves this place or dies.
பவுல் ஒன்று மரிக்க வேண்டும் அல்லது இந்த இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு போக வேண்டும்.
We all fellow wolves, we can all go in after that.
அதற்கு பிறகு சக ஓநாய்களை வாருங்கள், நாம் உள்ளே போய்விடலாம்.
The other fellows are all weak.
மற்ற மூப்பர்கள் எல்லாம் பலவீனமானவர்கள்.
Then if the wolves come in, what will the true sheep do?
ஆகவே ஓனாய்கள் உள்ளே வரும்பொழுது மெய்யான ஆடுகள் என்ன செய்யும்?
They will leave.
அவைகள் வெளியே போய்விடும்.
We can't stay here to be eaten by the wolves. We go away.
இங்கேயே நாம் இருந்தால் ஓனாய்கள் நம்மை கடித்து பட்சித்து விடும். ஆகவே நாம் இதை விட்டு போய்விட வேண்டும் என்று ஓடிவிடும் வெளியே.
The second thing Paul tells them is
Paul avargalukku sollakoodiya irandavathu kaaryam
danger is not only from the wolves verse 29
29th vasanathile paarungal ange varakoodiya aabathu oonaiyilirundhu mattumalla
the bigger danger is from all of you
ange irukkoodiya periya aabathu enna vendal ungalkulle irukkoodiya varakoodiya aabathu
30 some of you will want to make your own party
ungalile silar elumbi thangalukkendru makkalai serthukollakoodiyulla irukkarar
you will draw some people after yourself and you brothers so and so you'll draw some people after yourself
sagodharane nee ungalodu kuda oru kootathai serthukollukkirargal indha sagodharar innar avar thannodu kuda oru kootathai
No, let's assume there were about 5 elders there
ange 5 mooppargal irukkal endru naam ennikolluvom
Paul is speaking to them
Paul avargal kuda pesikondirukkar
he tells them
avargalai paathu solugirar
all of you
ningal ellarum
from your 5 people
ungal 5 pergalile
some of you are going to canvass for votes in the people and get following for yourself
ungalile silar நீங்கள் மக்களை போய் உங்களுக்கு என்று அவர்களிடத்தில் பேசி உங்கள் பக்கமாக இழுத்துக் கொள்ளப் போகிறீர்கள் அவர்களுடைய ஓட்டை நீங்கள் சேகரிக்க போகிறீர்கள்
Till now you all sat quietly because you accepted me Paul as the main leader
இப்போ இதுவரை பவுலை நீங்கள் ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்டபடினால பிரதானமான தலைவராக ஏற்றுக்கொண்டபடினாலே அமைதியாக இருக்கிறீர்கள்
But now I'm going away
இப்போ நான் போகிறேன்
And the competition among 5 of you is who is going to be the main elder here
இப்போ உங்கள் 5 பேருக்குள்ளாக என்ன போட்டி என்று சொன்னால் பவுலுக்கு பிறகு யார் தலை மூப்பனாக இருக்க போகிறது
One fellow says I am the most educated person I have to be the
ஒரு மூப்பர் சொல்றார் நான் தான் அதிகமாக படித்தவன் நான் தான் தலைவனா இருக்க வேண்டும்
I came here first before all of you I am the senior one I'll
இன்னொரு சொல்றார் நான் தான் இந்த இடத்துக்கு முத வந்த நான் தான் மூப்பர் சீனியர் மூப்பர்
Another fellow says I paid most of the money for this building I am the senior elder
இன்னொரு மூப்பர் சொல்றார் என் கதையை கேளுங்க நான் தான் இந்த கட்டடம் கட்டிறதுக்கு நிறைய பணம் கொடுத்திருக்கேன் ஆகவே நான் தான் தலைமை மூப்பர்
Where would this building be without me
என்ன இல்லாம இந்த கட்டடமே கட்டிருக்க முடியாது
So there are all types of reasons why these fellows want to be the senior elder
ஆகவே சீனியர் மூப்பரா இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு பல காரணங்கள் இருக்கிறது
You think this cannot happen with CFC elders?
CFC மூப்பரிடத்திலே இப்படிப்பட்ட காரியம் நடைபெறவே பெறாது என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்களா?
It happened in one or two places in Andhra, Tamil Nadu and all.
ஆந்திர தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஒரு சில இடங்கள் நடந்திருக்கிறது.
Elders wanting to be get a following for themselves.
மூப்பர்கள் தங்களுக்கென்று ஒரு கூட்டம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள்.
I know people have left our church because they could not be elders.
நம்முடைய சபையை தொடர்ந்து மூப்பரா இருக்க முடியவில்லை என்கிற காரணத்தினாலே சபை விட்டு போன மக்களை நான் நடந்திருக்கிறேன்
So Paul says this is going to happen.
ஆகவே இது நடக்க போகிறது என்று பவுல் சொல்கிறார்.
You will verse 30 draw disciples after yourself.
உங்களுக்காக சீஷர்களை நீங்கள் இழுத்துக்கொள்ளுகளாய் இருக்கிறீர்கள் என்று வாசிக்கிறோம்.
Therefore be on the alert for 3 years I warned you fellows.
ஆகவே 3 ஆண்டுகளாக நான் உங்களை எச்சரித்திருக்கிறேன் நீங்கள் ஜாக்கிரதையாய் இருங்கள்.
So what would happen if all these if 3 of these elders started little groups after themselves?
ஆகவே இந்த இருக்கக்கூடிய மூப்பர்கள் எல்லாரும் தங்களுக்கென்று கூட்டத்தை எழுத்து கொண்டால் என்ன நடக்கும்?
Then there'll be 3 churches in Ephesus.
3 மூப்பர்கள் தங்களுக்கென்று ஆட்களை எழுத்து கொண்டால் 3 சபைகள் அங்கே உருவாகிவிடும் எபேசுவிலே.
Love for Jesus it doesn't become the main thing.
அங்கே இயேசுவை நேசிக்கக்கூடிய நேசம் பிரதானமான காரியமா இல்லை.
These are the reasons why there are so many churches.
இந்த காரணங்களிலே தான் இன்றைக்கு பல சபைகள் இருக்கிறது.
So what have we seen in Acts 20 and Revelation 2?
அப்போஸ்தலர் 20 அதிகாரத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரத்தில் நாம் என்ன பார்க்கிறோம்?
Two reasons why churches split.
சபை பிரிவடைவதற்கு இரண்டு காரணங்கள்.
One is a good reason, the other is a bad reason.
ஒன்று நல்ல காரணம், இன்னொன்று கெட்ட காரணம்.
Revelation 2 we read a good reason.
வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரத்தில் நல்ல காரணத்தை பார்க்கிறோம்.
The overcomers.
ஜெயாளிகள்.
They say we can't be in a church where the bridegroom has left.
அங்கே மனவாளன் போய்விட்டார் நாம் தொடர்ந்து சபையில் இருக்க முடியாது என்று சொல்லி பிரிந்து போகிறவர்கள்
they don't canvass anybody they just meet separately
அவர்கள் யாரையும் தங்கள் பக்கம் இழுத்துக் கொள்ளவில்லை அவர்கள் தனியாக கூடுகிறார்கள்
this is the lord is not here what's you sitting here
தேவன் இங்கே இல்லை இங்கே உட்கார்றதுல என்ன பிரயோஜனம்
and though 5 or 6 meet elsewhere and the big church denounces them as all rebels and useless people
அந்த 5 6 பேர் தனியாக கூடுகிறார்கள் இங்கே சபையில் அறிவிப்பு செய்கிறார்கள் இந்த 5 6 பேர் முரட்டாட்டம் பண்ணி சபையை விட்டு பிரிந்து போய் விட்டார்கள் பிரிவினைக்காரர்கள்
in acts 20 we see a bad reason for split
அப்போஸ்தலர் 20 அதிகாரத்திலே சபை பிரிவுக்கு ஒரு கெட்ட காரணத்தை பார்க்கிறோம்
one leader says I am the leader who says you are the leader
ஏய் நீ தலைவன் என்று யார் சொன்னது நான் தான் தலைமை மூப்பர்
because the founder is dead and gone
ஏனென்றால் அதை ஸ்தாபித்தவர் மரித்து கடந்து சென்று விட்டார்
usually as long as the founder is there there are no problems
ஆகவே பொதுவாக ஸ்தாபகர் அங்கே இருக்கும் பொழுது பிரச்சனை இருக்காது
everybody respects the founder
எல்லாரும் ஸ்தாபகரை மதிக்கிறார்கள்
but now paul is gone
ஆனால் இப்பொழுது பவுல் போய் விட்டார்
then comes the struggles
அங்கே தான் இப்பொழுது போராட்டம் பிரச்சனை ஆரம்பிக்கிறது
who are you to tell me
ஏய் நீ யாரப்பா என்ன சொல்றதுக்கு
you are not the new apostle
நீ ஒரு புது அப்போஸ்தலன் அல்ல
no like that
இது போல
say you can go your way I am taking 50 100 people are with me I'm going to go out
நீ உன் வழியில பாப்பா நான் 50 100 பேரை கூட்டிட்டு நான் பாட்டுக்கு என்னுடைய சபை தனியா நடத்துறேன்
just like india's political parties
india போல அரசியல் கட்சிகளை போல
I remember the days when we were independent in 47 I was living in delhi those days
நான் இந்திய நாடு சுதந்திரம் அடைந்த 47 ஆம் ஆண்டிலே நான் டெல்லியில் வாழ்ந்து கொண்டிருந்தேன்
There was only one party.
அப்பறம் இருந்ததெல்லாம் ஒரே கட்சி தான்.
That split, 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 split. Now there are so many.
அந்த கட்சி உடைந்து 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 இன்னைக்கு எவ்வளவு கட்சிகள்.
All fighting with each other.
எல்லாமே ஒருவருக்கு ஒரு சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள்.
The same thing has happened in Christianity.
இதே காரியம் தான் கிறிஸ்தவத்திலே நடந்து கொண்டிருக்கிறது.
And it is always because somebody wants to be the prime minister or the leader.
எப்பொழுதே நான் தான் பிரதம மந்திரியா இருக்க வேண்டும், நான் தான் தலைமை உறுப்பினரா இருக்க வேண்டும் என்கிற போராட்டம்.
And then within the group itself there will be competition.
அதுக்கு பிறகு ஒரு கட்சி புதுசா பிரிஞ்சு வருது, அதுக்குள்ளேயே பிரச்சனை.
So the church splits.
ஆகவே சபை பிரிகிறது.
And in Indian church and worldwide it has been like that. Somebody wants to be leader, he starts a new group.
இந்திய சபையிலேயும் சரி உலகளாவிய சபையிலேயும் சரி யாரோ ஒருவர் தலைவனா நான் தான் தலைவனா இருக்க வேண்டும் என்று சொல்லி பிரிந்து போகிறார்.
These are the two reasons why new churches come up.
ஆகவே புது சபைகள் வருவதற்கு இரண்டு காரணங்கள்.
One good reason, one bad reason.
ஒரு காரணம் நல்ல காரணம், இன்னொரு காரணம் கெட்ட காரணம்.
One because they want to be with the Lord, one because they want to be with this particular man.
ஒன்று அவர்கள் தேவனோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள், ஆனால் இரண்டாவது காரணம் இந்த இடத்திலே இந்த மனிதனோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள்.
When a new church started in Pondicherry it was not because of any ஆகவே somebody wanted to be a leader.
பாண்டிச்சேரியில் இந்த புதிய சபை ஆரம்பித்த பொழுது யாரோ ஒரு தலைவரா இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் ஆரம்பிக்கப்படவில்லை.
There was no leader.
அங்கே தலைவரே இல்லை.
There were a few people who wanted something like from the source of the river in the beginning of the river.
இந்த நதியினுடைய உற்பத்தியாகக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை ருசி பார்க்க வேண்டும் என்ற வாஞ்சினாலே வாஞ்சை உள்ள ஒரு சிலர் கூடினார்கள்.
Like I said, if you want to drink the pure water of the river, don't drink it from after it has flowed for 200 miles.
நீங்கள் ஒரு நதியினுடைய தூய்மையான தண்ணீரின் ருசி அறிய வேண்டும் என்று சொன்னால் 200 மைல்கள் பாய்ந்த பிறகு அந்த நதியினுடைய தண்ணீர் எடுத்து குடிக்க வேண்டாம். அது அதற்குள்ளாக எவ்வளவு மாசுபட்டு விடும், அசுத்தமாகி விடும்.
Source in the mountains.
அந்த நதி உற்பத்தி ஆகக்கூடிய அந்த உற்பத்தியின் இடத்துக்கு போங்கள்.
A few people say this corrupt Christianity of 2000 years of man's traditions, we don't want that.
ஆகவே ஒரு சில மக்கள் சொல்கிறார்கள், அழிந்து போன மனிதனுடைய பாரம்பரியங்கள் நிறைந்த இந்த சபை, இந்த நதி தண்ணீர் வேண்டாம்.
We want to go to the source in the Bible.
ஆகவே வேதத்திலே ஆரம்ப உற்பத்தி சபை உற்பத்தியான அந்த ஆரம்பத்துக்கு செல்ல விரும்புகிறேன்.
Do it exactly like this.
அதிலே சொல்லப்பட்டபடியே செய்கிறோம்.
That is why the churches have started in Tamil Nadu.
ஆகவே தான் தமிழ்நாட்டிலும் இப்படி சபைகள் ஆரம்பித்திருக்கிறது.
Why did we have to be different?
ஏன் நாம் வித்தியாசமானால் இருக்க வேண்டும்?
For example,
உதாரணமாக
many churches they say we must submit to the Pope in Rome.
அநேக சபைகள் சொல்கிறார்கள் நாம் ரோமாபுரியில் இருக்கக்கூடிய போப்புக்கு நாம் அடங்கி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள்.
No, so we can't join that.
ஆகவே நாங்கள் அப்படி இருக்க விரும்பல என்று சொன்ன முடியாது, நாம் அதிலே சேர முடியாது.
Some others say we must baptize all the babies.
சில சொல்கிறார்கள் குழந்தைகளுக்கு எல்லாம் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும்.
He said, no, we can't do that. Only born-again people must be baptized.
நாங்கள் அப்படி செய்ய முடியாது, மறுபடியும் பிறந்தவர்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு தான் ஞானஸ்நானம் கொடுக்க முடியும் என்று சொல்கிறோம்.
We can't join that also.
அதோடு கூட சேர முடியவில்லை.
Then some other people say this baptism in the Holy Spirit and all is not for today, that is only 20th century.
But அடுத்த கூட்டர் என்ன சொல்கிறார்கள், இப்பொழுது பரிசுத்த அபிஷேகம் எல்லாம் இந்த காலத்துக்கு ஏற்புடையது அல்ல, அது ஆதிகால திருச்சபைக்கு மட்டும் தான் என்று சொல்கிறார்கள்.
Brethren people usually say that.
பிரதரன் சபையினர் அதை சொல்கிறார்கள்.
Yeah, there are good brothers there, but we don't agree with that.
அதுல நல்ல சகோதரர்கள் கண்டிப்பாக இருக்கிறார்கள், ஆனால் அவர்களோடு நான் ஒத்துக்கொள்ள முடியவில்லை.
So then when we get baptized in the Holy Spirit,
அவை பரிசுத்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம்.
Then the Pentecostals say, join us.
பெந்தகோஸ்தினர் இப்ப எங்க இடத்துல வந்து சேர்ந்து கொள்ள என்று சொல்கிறார்கள்.
Then we find they insist on everybody speaking in tongues.
இப்பொழுது அவர்கள் எல்லாரும் கண்டிப்பாக அந்நிய பாஷை பேச வேண்டும் என்று சொல்கிறார்கள்.
They don't preach victory over sin.
பாவத்தின் மேல் வெற்றியை பிரசங்கிப்பதில்லை.
And they believe in noisy spirit, not Holy Spirit.
அவர்கள் பரிசுத்த ஆவியின் மேல் உண்மையாலுமே நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை, சத்தம் போடுகிற ஆவியானவர் மேல் தான் நம்பிக்கை.
So we can't join them also.
அவர்களையும் சேர்ந்து கொள்ள முடியவில்லை.
Then what we look around, what shall we do?
இப்போ நாம் அங்க மேகமாய் சுற்றி பார்க்கிறோம், என்னதான் செய்வது?
Other group says we got to keep the Sabbath and meet on the Sabbath day, that is important.
அங்க ஒரு கூட்டம் இருக்குது, அது இடத்திலே போனால் ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும், சனிக்கிழமை வேலை செய்யக்கூடாது, ஓய்வெடுக்க வேண்டும் சொல்றாங்க.
Some people say Jesus is there's no Father, Son and Holy Spirit, only one person.
இங்க போனால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியன் என்ற திருத்துவம் இல்லை, எல்லாம் ஒன்று தான் என்று சொல்கிறார்கள்.
So what shall we do?
என்னதான் செய்வது?
And where are the people preaching that we must walk like Jesus?
இயேசு நடந்தது போல நாம் நடக்க வேண்டும் என்று பிரசங்கிக்க கூடிய மக்கள் எங்கே?
And then we read in the Bible.
வேதத்திலே வாசிக்கிறோம்.
That the apostles never appointed a pastor in any church.
எந்த ஒரு சபையிலேயும் அப்போஸ்தலர்கள் பாஸ்டரை நியமிக்கவே இல்லை.
No church in the New Testament had a pastor.
புதிய ஏற்பாட்டு சபையிலே எந்த ஒரு சபையும் வேதத்திலே ஒரு பாஸ்டர் இருப்பதாக நீங்கள் பார்க்க முடியாது.
Today
இன்றைக்கு
it's the opposite.
அதுக்கு நேரி மாறானதான் இருக்கிறது.
It's difficult to find a church without a pastor.
பாஸ்டர் இல்லாமல் சபையை கண்டுபிடிப்பது கஷ்டம்.
You see how much rubbish has come into this river called Christianity.
கிறிஸ்தவங்கிறதான இந்த நதியில எவ்வளவு குப்பை கலந்து விட்டது என்று பாருங்கள்.
If they don't call him pastor,
பாஸ்டர் அழைக்காவிட்டால்
they call him servant of God.
தேவ ஊழியர் என்று அழைக்கிறார்கள்.
What is servant of God?
தேவனுடைய ஊழியர் என்றால் என்ன?
They say you are only sons of God.
நீங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் தான், தேவனுடைய குமாரர்கள் தான்.
I am servant of God.
நான் தேவனுடைய ஊழியக்காரன்.
Now supposing I go visit some rich man's house.
நான் போய் ஒரு பணக்கார வீட்டுக்கு போகிறேன்.
And he tells me.
அவர் என்னை பார்த்து சொல்கிறார்.
These are my two sons.
இவங்க என்னுடைய ரெண்டு பையன்கள்.
This is my servant.
இது என்னுடைய வேலைக்காரன்.
And I go to the servant. Oh.
நான் வேலைக்காரன போய் ஓ நீங்க தான் இந்த வீட்டுக்கு வேலைக்காரனா என்று சொல்லி அவரை போய் நான்
வணங்குறேன். I'm so happy. I'm so happy.
ரொம்ப சந்தோஷப்படுறேன்.
Ignore all the sons.
அந்த அவருடைய குமாரளை கண்டுகொள்வதிலே அந்த வேலைக்காரனை போய் நான் ரொம்ப மெச்சி கொள்கிறேன்.
People think is this man off his head or something? I've introduced these are my sons. This is my servant.
இவருக்கு என்ன தலையில நட்டு கண்டு விட்டதா? பையனை கண்டுகொள்ளவில்லை, வேலைக்காரனை போய் பார்க்கிறார்களே.
You tell me, who is greater, a son of God or a servant of God?
நான் சொல்லவில்லை, நீங்க சொல்லுங்கள். தேவனுடைய பிள்ளை என்கிற ஸ்தானம் பெரிய ஸ்தானமா, தேவனுடைய வேலைக்காரன் ஊழியக்காரன் ஸ்தானம் பெரிய ஸ்தானமா?
Another of the deception in Christianity.
இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய வேறு பெரிய ஒரு வஞ்சனை.
Yeah, you are all sons and daughters of God, I believe.
நீங்கள் எல்லாரும் தேவனுடைய குமாரர்களும் குமார்த்திகளுமா இருக்கீர்கள், அதை நான் நம்புகிறேன்.
I am a servant.
ஆனால் நான் தேவனுடைய ஊழியக்காரன்.
And I say, brother, you go and sit at the back. Let's take care of the sons and daughters first.
அவர் நீங்க போய் பின்னாடி உட்காருங்க, முதல்ல நான் தேவனுடைய குமாரளையும் தேவனுடைய குமாரத்தையும் நான் பராமரிக்கட்டும்.
In the rich people's home, the servant is not allowed to sit at the table.
பணக்காரருடைய வீட்ல வேலைக்காரன் மேஜையில உட்கார்ந்து சாப்பிட முடியாது. மற்றவங்க கூட
சேர்ந்து
யார் அங்க உட்கார முடியும்?
Sons and daughters.
குமாரரும் குமாரத்திகளும்.
But which church will teach you this? Tell me.
ஆனால் எந்த சபை இதை போதிக்கிறது என்று நீங்களே சொல்லுங்கள்.
Some of you are hearing it for the first time, right?
சிலர் இதை முதன்முதலியா கேட்கலாம்.
It's common sense.
நீங்கள் பொதுவான அறிவை பயன்படுத்தி பாருங்கள்.
The Bible is not written for clever people, it's for people who use their common sense.
வேதமானது அறிவாளிகளுக்கு எழுதப்பட்டதல்ல, பொதுவான சாதாரண அறிவை பயன்படுத்துகிறவர்களுக்கு அது எழுதப்பட்டிருக்கிறது.
So pastor, servant of God, what is all this?
அவே பாஸ்டர் அல்லது தேவர் ஊழியர் என்றெல்லாம் இதெல்லாம் என்ன?
The apostles did appoint leaders.
அப்போஸ்தலர்கள் தலைவர்களை நியமித்தார்கள் தான்.
You read that in Acts 14.
அப்போஸ்தலர் 14 ஆம் அதிகாரத்தில் அதை வாசிக்கலாம்.
That they appointed verse 23 elders in every church.
அப்போஸ்தலர் 14 அதிகாரம் 23 வசனத்தில் பார்க்கிறோம்.
Yeah, 23.
அப்போஸ்தலர் 14 அதிகாரம் 23 வசனத்தை வாசிக்கிறோம். அவர்கள் மூப்பர்களை நியமித்தார்கள்.
Not pastors.
பாஸ்டர்களை அல்ல,
elders.
அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து.
Or you see another example in Titus in chapter 1.
அல்லது அதே இன்னொரு உதாரணத்தை நீங்கள் பாருங்கள். தீத்து எழுதின நிருபம் 1 அதிகாரம்
and verse 5.
5 வசனம்.
I left you in Crete so that you can appoint elders in every city in Crete.
கிரேத்தாவில் உள்ள ஒவ்வொரு பட்டணத்திலே மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கு உன்னை நான் அங்கே விட்டு வந்தேனே.
So Crete is like an island, there are many towns and he says in every church you must appoint elders.
கிரேத்தா என்பது ஒரு பெரிய தீவு, அதிலே சிறுசு ஊர்கள் இருக்கிறது. ஒவ்வொரு பட்டணத்திலேயும் மூப்பரை நீ நியமிக்க வேண்டும்.
Then you say, what about Ephesians 4:11? It speaks about pastors.
அப்படியானால் எபேசியர் 4 அதிகாரம் 11 வசனத்திலே பாஸ்டரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, மேய்ப்பர், அதை குறித்து என்ன என்று கேட்கலாம்.
That is a gift like apostles and evangelists.
அப்போஸ்தலர் சுவிசேஷகர் என்பது போல அது ஒரு வரம்.
You don't appoint evangelists and pastors and apostles. God gives that gift to different people.
நாமாக அப்போஸ்தலரே இவரை இன்னாரை சுவிசேஷகனா இன்னாரை இவரா என்று நாம் ஏற்பட நியமிப்பதிலே தேவன் அப்படிப்பட்ட வரங்களை வித்தியாசமான மக்களுக்கு கொடுக்கிறார்.
The leadership of the New Testament church was always in the hands of at least 2 people, elders.
புதிய ஏற்பாட்டு சபையினுடைய பொறுப்பு இரண்டு பேருடைய கரங்களில் இருக்கிறது, அதுதான் மூப்பர்கள்.
But people say,
ஆனா மக்கள் சொல்கிறார்கள்,
hey, that's a small thing, why you make a big fuss over such a small thing?
அப்ப அந்த மூப்பர் பாஸ்டர்லாம் சின்ன காரியம், இத போய் ஏன் இவ்வளவு பெருசுபடுத்துறீங்க?
You know, in the western countries nowadays,
மேலை நாடுகளிலே இப்பொழுது உள்ள நாட்களிலே,
after women started becoming more stylish in their hairstyles,
ஸ்திரீகள் இப்பொழுது தலை முடியை அழகு செய்வதிலே நவீனமாய் மாறிவிட்டார்கள்.
They spend thousands of rupees to go to hair stylist to color and make their hair look.
அவங்க அந்த பியூட்டி பார்லர் போய் ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவு செய்து தங்களுடைய தலை முடியை அவர்கள் அழகுபடுத்திக் கொள்கிறார்கள்.
And
பல வர்ணங்களை பூசிக் கொள்கிறார்கள்.
They read in the Bible that you must cover your hair when you come to the meeting.
கூட்டங்களுக்கு வரும்பொழுது நீங்கள் முக்காடு போட வேண்டும் என்று வாசிக்கிறார்கள்.
They say, after I spend these thousands of rupees, you means I cannot show my hair to all the people in the church?
நான் ஒரு ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவு செய்து தலையை அழகுபடுத்தி வந்திருக்கேன், இப்ப அதை காமிக்காம மூட சொல்றீங்களே, எது கேட்கிறார்கள்?
I don't want to be in this church.
அப்படிப்பட்ட சபையில நான் இருக்க விரும்பல.
I go to some church where they allow me to show my hair.
என்னுடைய முடியை என்னுடைய அழகுபடுத்திய சிகை அலங்காரத்தை எல்லாம் காண்பிக்க அனுமதிக்கக்கூடிய சபைக்கு நான் செல்லட்டும்.
Believe it or not, in most churches in America, they don't cover their head. The ladies don't cover their head.
நீங்க நம்பவில்லையோ, அமெரிக்காவிலே பல சபைகளிலே முக்காடு போடுகிறதே இல்லை.
I tell them.
நான் அவளை சொல்கிறேன்.
In 1 Corinthians 11 there are 2 parts.
1 கொரிந்தியர் 11 ஆம் அதிகாரத்தில் இரண்டு பகுதிகள் உண்டு.
First half is women wearing their head, second part is breaking bread.
முதலாவது பகுதி சகோதரிகள் முக்காடு போடுவது, இரண்டாவது பகுதி அப்பம் விற்கிறது.
Why don't you throw away the breaking of bread also? Say, ah, this is, what is this little bread we go around eating?
அப்பம் விற்கிறது நீங்கள் தள்ளிவிடக் கூடாது. அது என்ன சின்ன ரொட்டியை கொடுக்குறாங்க சாப்பிடுறோம், அது அது தேவையில்லைன்னு சொல்ல வேண்டியதானே?
Why only the first part is thrown out?
ஏன் முதல் பகுதியை மட்டும் நீங்கள் நீக்கி விட்டீர்கள்?
Because this breaking of bread does not spoil your hairstyle.
அப்பம் விற்கிறது உங்களுடைய சிகை அலங்காரத்தை குறைப்பதில்லை.
So we keep that.
ஆகவே அதை வைத்துக் கொள்ளலாம்.
This is the condition of Christianity today.
இன்றைக்கு கிறிஸ்தவத்தினுடைய நிலைமை இப்படித்தான் இருக்கிறது.
So we say these are small things, why make issue over this?
இவைகளெல்லாம் சிறு சிறு காரியங்களே தான், ஏன் இதை பெருமைப்படுத்துகிறீர்கள்?
I'll tell you why.
ஏன் என்று சொல்கிறேன்.
Matthew 5
மத்தேயு 5 ஆம் அதிகாரம்
verse 19.
19 ஆம் வசனம்.
Have you read this verse?
இந்த வசனத்தை வாசித்திருக்கலாம். மத்தேயு 5
19. Matthew 5 verse 19.
மத்தேயு 5 19.
Whoever cancels one of the least of these commandments and teaches other people will be called least in the kingdom of heaven.
இந்த கற்பனையில் எல்லாவற்றிலும் சிறிதானது ஒன்றையாகிலும் மீறி அவிதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரும் சிறியவன் என்ன என்று எண்ணப்படுவான்.
I'm not saying you'll go to hell if you disobey these small commandments.
இந்த சிறு சிறு கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போனால் நரகத்துக்கு போவீர்கள் என்று சொல்லவில்லை.
You will be the last in God's kingdom.
ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திலே கடைசியாளாய் இருப்பீர்கள்.
For eternity.
நித்திய நித்தியமாக கடைசியாய் இருப்பீர்கள்.
I do not want to be the last in heaven for eternity.
நித்திய நித்தியமாக நான் கடை தேவனுடைய ராஜ்யத்திலே கடைசியாளாய் இருக்க விரும்பவில்லை.
I am happy to be the last on this earth for eternity.
நித்திய நித்தியமாக பூமியிலே வேண்டுமானால் கடையாளாக நான் இருக்க விரும்பம்.
But in heaven no.
ஆனால் பரலோகத்திலே இல்லை.
In the presence of my Lord I want to be as close to him as possible.
தேவனுடைய சமூகத்திலே அவருக்கு எவ்வளவு நெருக்கமா இருக்க வேண்டும் அவ்வளவு நெருக்கமா நான் இருக்க விரும்புகிறேன்.
I don't want to be close to the great people on this earth.
இந்த பூமியிலே பெரிய ஆளோடு கூட நெருக்கமா இருக்க எனக்கு விருப்பமில்லை.
I am willing to take the absolute last line person in the line on earth.
நான் இந்த பூமியிலே ஒரு வரிசை இருக்குமானால் அதிலே கடைசியாக நிற்பதற்கு நான் தயாரா இருக்கிறேன்.
But in heaven I want to be close to my Lord.
ஆனால் பரலோகத்திலே என்னுடைய ஆண்டவருக்கு அருகாமலே இருக்க விரும்புகிறேன்.
And if he says,
அவர் சொல்கிறார்,
that the one who keeps the small commandment and teaches them will be the great one in the kingdom.
இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்திலே பெரியவன் என்று எண்ணப்படுவான்.
I say Lord then I want to keep even the smallest commandment.
அப்பொழுது ஆண்டவரே நான் சிறிய கற்பனைகளையும் நான் கைக்கொள்ள வேண்டும்.
I don't want to keep only the big commandment.
பெரிய கற்பனைகளை கைக்கொள்வது மட்டுமல்ல ஆண்டவரே.
You know why God chose Daniel to be the mightiest man of God that shook the nation of Babylon?
பாபிலோன் தேசத்தை அசைத்ததான தானியேலை சிறு இருவனா இருக்கும் பொழுது ஏன் ஆண்டவர் தெரிந்து கொண்டார்?
It's not because he kept the 10 commandments.
10 கற்பனைகளை கைக்கொண்டபடியாலே அல்ல.
All those 300 young people there kept the 10 commandments.
அங்கே இருந்த அந்த 300 யூத வாலிபர்களும் அந்த 10 கற்பனைகளை கைக்கொண்டார்கள்.
They never murdered or committed adultery.
அவர்கள் கொலை செய்யவோ உபசாரம் செய்யவோ இல்லை.
Why could God not use those 300 people?
ஏன் தேவனால் அந்த 300 பேரை பயன்படுத்த முடியவில்லை?
Because Daniel kept a small commandment.
Daniel சிறு கற்பனையை கைக்கொண்டார்.
See Daniel chapter 1.
தானியேல் 1 ஆம் அதிகாரம்.
I tell you all of you must know this verse.
நீங்க எல்லாரும் இந்த வசனத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
We are living in a Babylonian Christian stage today.
இன்றைக்கு பாபிலோனிய கிறிஸ்தவ நிலையிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
And in this Babylonian Christian stage God needs people like Daniel.
இந்த தானியேல் பாபிலோனிய கிறிஸ்தவத்திலே தானியேலை போல இருக்கிறவளை தேவன் சந்திக்க
விரும்புகிறார். Daniel 1:8.
Daniel 1:8.
He was the only man in the midst of that crowd.
அந்த கூட்டத்திலே தானியேல் மட்டும் ஒரே ஒரு நபராய் இருந்தார்.
He determined, I will not defile myself with the choice food or the wine of the king.
இந்த ராஜாவுடைய ஆகாரத்தினாலே அல்லது அவருடைய மதுவினாலே என்னை கறைப்படுத்த மாட்டேன் என்று தீர்மானித்தார்.
Why was that?
ஏன் அப்படி?
Because that was commanded in God's word.
அதேனுடைய வார்த்தையிலே கட்டளையிடப்பட்டிருக்கிறது.
The other people would have told Daniel.
மற்றவர்கள் தானியேலை பார்த்து சொல்லியிருப்பார்கள்.
Hey Daniel, the main thing is keeping the 10 commandments, man.
தானியேலே பிரதானமான காரியம் 10 கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறாயா இல்லையா
என்பதுதான். Don't murder, don't commit adultery.
கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக.
Don't worship idols.
விக்கிரகத்தை வணங்கவேண்டாம்.
Daniel says no, that all I agree.
அது நான் ஒத்துக்கொள்கிறேன் என்று தானே
சொல்லியிருந்தார். I also tried to keep the commandments in Leviticus 11.
அதே அதோடு கூட லேவியராகமம் 11 ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்டளைகளையும் நான் கைக்கொள்ள விரும்புகிறேன்.
I know pork is very tasty.
Pork என்று சொல்லக்கூடிய பன்றிக்கறி மிகவும் ருசியானதா இருக்கும் என்று அறிந்திருக்கிறேன்.
Leviticus 11 says that you should not eat pork.
அங்கே பன்றி இறைச்சி சாப்பிடக்கூடாது என்று நாம் வாசிக்கிறோம் லேவியராகமம் 11 ஆம் அதிகாரத்தில்.
And then some of these other fish and all are tasty, but it says certain types of fish in verse 10 you must not eat.
ஒரு சில வகை மீன்களை நீ சாப்பிடக்கூடாது என்று 10 வசனத்திலே வாசிக்கிறோம். மற்ற மீன்கள் எல்லாம் ருசியாக இருந்தாலும் கூட அதை சாப்பிடக்கூடாது என்று வேதம் சொல்கிறது.
Certain types of birds may be very tasty.
ஒரு சில பறவைகள் பட்சிகளுடைய கறி மிகவும் ருசியானதா இருக்கும். ஆனால்
verse 13 the eagle and vulture and all you must not eat.
ஆனாலும் 13 வசனத்தில் சொல்லப்பட்டது போல அங்கே கழுகு கருடனும் கடலூர் ஆஞ்சியும் இதை சாப்பிடக்கூடாதுன்னு
சொல்லப்பட்டிருக்கிறது. So he says, I'm not worried about taste.
ஆகவே எனக்கு ருசி குறித்து கவலை இல்லை.
By the way, this is not New Testament, so you can eat pork today if you want.
இது இப்ப புதிய ஏற்பாட்டில் இல்லை, ஆகவே யாராவது பண்டிகை வச்சு சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சாப்பிடலாம்.
But the Old Testament, the Lord was giving these laws.
ஆனால் பழைய ஏற்பாட்டிலே உள்ள மக்களுக்கு தேவன் இந்த பிரமாணங்களை கொடுக்கிறார்.
And Daniel says, I know this is all forbidden meat which is on the table.
இந்த மேஜையில் இருக்கக்கூடியதான இந்த இறைச்சிகள் எல்லாம் அது தேவனாலே தடை செய்யப்பட்டவைகள்.
And in Proverbs there's a verse which says, don't look at the wine when it is stirring itself up in the cup.
மதுபானம் பலபலப்பாய் தோன்றும் பொழுது அதை பாராதே என்று வேதம் நீதிபதியிலே வாசிக்கிறோம்.
I see Paul, Daniel says, this wine is fermenting, it's bubbling there, I will not look at it.
இங்கே மதுபானமானது அப்படி நொதித்து அது பலவள என்று இருக்கிறது, நான் அதை பார்க்க மாட்டேன் என்று
சொல்கிறார். People said, Daniel, you're all old fashioned man, all these small things you are.
அப்பா பழைய காலத்து ஆளு போல நீ இருக்கறியேப்பா, நவீன காலத்துல இருக்கிறோம், இதெல்லாம் சிறு சிறு காரியம் எல்லாம் வேண்டாம் என்று சொல்கிறாயே.
God was watching from heaven.
தேவன் பரத்திலிருந்து கவனித்துக் கொண்டே இருக்கிறார்.
I have one man who will obey everything I have said.
நான் சொல்கிற எல்லா கட்டளைகளுக்கும் கீழ்ப்படியக்கூடிய ஒரு மனிதனை நான் இங்கே பார்க்க.
I will use him to shake the whole nation.
முழு தேசத்தையும் அசைக்கும்படியாக இவரை நான் பயன்படுத்த போகிறேன்.
God doesn't need 1,000 people.
ஆண்டவருக்கு 1,000 பேர்கள் தேவையில்லை.
One man.
ஒரு மனிதன் போதும்.
And that is why we have to be different from other churches.
ஆகவே தான் நாம் மற்ற சபைகளை காட்டல வித்தியாசமானவங்களா இருக்க வேண்டும்.
Small small things,
சிறு சிறு காரியங்கள்.
For example, paying a salary to the priest or the pastor.
சம்பளத்திலே
paying a salary to the priest or the pastor.
ஆசாரியர்களுக்கோ அல்லது பிரசங்கியர்களுக்கோ ஊழியக்காரர்களுக்கோ சம்பளம் கொடுக்கிற விஷயம்.
Where do you read that in the New Testament?
புதிய ஏற்பாட்டில் எங்கே நீங்கள் சம்பளம் கொடுத்து பாஸ்டர் வேலை பார்த்ததை பார்க்கிறீர்கள்?
Nobody, Jesus did not promise a salary to his disciples.
இயேசு ஒரு காலம் தன்னுடைய சீஷர்களுக்கு எவ்வளவு சம்பளம் தருவேன் என்று சொல்லி தீர்மானிக்கவில்லை.
So where did all this come from?
இவைகள் எல்லாம் எங்கிருந்து வந்தது?
This river has been flowing for 2000 years and men have put all this rubbish into this river.
இந்த நதியானது 2000 ஆண்டுகளாக பாய்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஆங்காங்கே மக்கள் தங்களுடைய கழிவுகளை
How many of you will go and drink water from a dirty river?
ஒரு அசுத்தமான ஆற்றிலிருந்து எத்தனை பேர் தண்ணீரை குடிக்க போகிறீர்கள்?
You will go and drink it if it is in the source in the mountains.
அந்த மலையிலே உற்பத்தி செய்யக்கூடிய அந்த நீரூற்றிலிருந்து நீங்கள் பருகுவீர்கள்.
See, you don't drink water from this dirty river. How in the world do you go and participate in all these ungodly things in so many churches?
நீங்கள் இந்த பூமியிலே வரக்கூடிய மாசுபட்டதான நதியின் தண்ணீரை குடிக்க மாட்டீர்கள். ஆனால் மாசுபட்டதான கிறிஸ்தவத்தில் எப்படி நீங்கள் போய் பங்கு பெற முடிகிறது?
People may say, oh, there's not so dirty, just little bit here.
இந்தத்துல கொஞ்சம் இங்க அசுத்தம் இல்லாம இங்க இருக்கே.
You know, if you want to see the size of a germ
or கிருமியினுடைய
that can kill you,
உங்களை கொலை செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு கிருமியினுடைய அளவை நீங்கள் பார்க்க வேண்டுமானால்,
doctors will show you under a microscope.
மருத்துவர்கள் ஒரு நுண்ணோக்கியில் உங்களுக்கு அதை காண்பிப்பார்கள்.
So small.
மிகவும் நுணுக்கமா இருக்கிறது.
You can't even see it.
நுண்ணிய கிருமி, நுண் கிருமி பார்க்கவே முடியாது.
This germ that causes the or bacteria whatever it is that causes the AIDS disease.
AIDS என்கிறதன வியாதியை உண்டாக்கக்கூடிய அந்த AIDS கிருமி.
Such a small thing.
அவ்வளவு சிறு காரியமா இருக்கு.
What causes leprosy, tuberculosis is so small.
நமக்கு தொழுநோயையும் காசநோயையும் உண்டாக்கக்கூடிய கிருமிகள் மிகவும் சிறிதா இருக்கிறது.
You can't even see it.
பார்க்க கூட முடியாது கண்ணால்.
It gets inside a person, it can kill him.
அந்த கிருமி ஒரு மனிதனுக்குள்ளே போய் விட்டால் அந்த மனிதனை கொன்றுவிடும்.
And that's why we are careful with the water we drink.
ஆகவே தான் நாம் குடிக்கக்கூடிய தண்ணீரிலே நாம் மிகவும் கருத்துள்ளவர்களாக இருக்கோம், கவனமாக இருக்கோம்.
All thing can be inside that.
அந்த நுண் கிருமிகள் இந்த தண்ணீருக்குள்ளே இருக்கலாம்.
That's why we boil the water.
ஆகவே தான் நாம் தண்ணீரை கொதிக்க வைத்து குடிக்கிறோம்.
Why aren't we so careful in our spiritual life?
ஏன் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவ்வளவு கவனமாக இருப்பதில்லை?
You say, oh, that's a small little worm or insect, what does it matter?
ஓ, சின்ன புழு தானே, சின்ன பூச்சி தானே, அது பரவாயில்லை.
Yeah, that one is enough to kill you.
அது உங்களை கொலை செய்வதற்கு போதுமானது.
So that is, I say, if I am careful with water, I want to be a million times more careful with my spiritual
தண்ணீரை குறித்து நான் எவ்வளவு கவனமாக இருப்பேன் என்று சொன்னால் ஆவிக்குரிய காரியங்களில் 1,000 மடங்கு நான் கவனமுள்ளவனாக இருக்க
வேண்டும். I want to be a million times more careful with the church.
சபைங்கிற விஷயத்தை வரும்பொழுது லட்சக்கணக்கான மடங்கு நான் கவனமாக இருக்க வேண்டும்.
That is why we have to start a new church.
ஆகவே தான் நாம் புது சபை ஆரம்பிக்க வேண்டியதாக
இருக்கு. We want to obey everything exactly like Jesus and the apostles taught it.
இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலரும் எப்படி நமக்கு போதித்தாரோ அதே போல கீழ்ப்படியும்படியாக.
We don't read the apostles asking anybody for money.
அப்போஸ்தலர் யாராவது பணத்தை கேட்டார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோமா?
Sending reports about their work.
அல்லது தங்கள் ஊழியத்தை குறித்து அறிக்கை அனுப்பி பணம் வசூலிக்கிறதை பார்த்திருக்கிறோமா?
We will do it like that.
நாம் அப்படியே தான் செய்ய போகிறோம், செய்கிறோம்.
Because that is what honors God.
இதுதான் தேவனை கனம் பண்ணுகிறது.
So that is the reason why One of the church had to start in Pondicherry or anywhere else in Tamil Nadu.
ஆகவே தான் பாண்டிச்சேரியிலோ அல்லது தமிழகத்திலே பிற பகுதிகளிலோ நாம் புது சபை ஆரம்பிக்க வேண்டியிருக்கிறது.
Now if the Lord tarries 50 years from now,
இப்பொழுது 50 ஆண்டுகள் வரை தாமதிக்குமே ஆனால்,
whether this church will remain faithful I cannot say.
இந்த சபை உண்மையிலேயே இருக்குமா இல்லையா என்னாலே சொல்ல முடியாது.
I don't know who among us will be alive 50 years from now.
இப்பொழுதிலிருந்து 50 ஆண்டுகள் வரை யார் உயிரோடு இருக்க போகிறார்கள் என்று தெரியவில்லை.
I hope there will always be till Jesus comes a pure testimony for Christ in Pondicherry.
இயேசு கிறிஸ்து வரும் வரை பாண்டிச்சேரியிலே தூய்மையுள்ள சாட்சிகள் இருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன்.
But we can't guarantee that.
ஆனால் அதற்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது நாம்.
I cannot guarantee anything for the next generation.
அடுத்த தலைமுறையினரை குறித்து நான் இந்த உத்தரவாதமும் கொடுக்க முடியாது.
But I have a responsibility in my generation.
ஆனால் என்னுடைய தலைமுறைக்கு எனக்கு ஒரு பொறுப்பு உண்டு.
We read in Acts of the Apostles in chapter 13.
அப்போஸ்தல நடவடிக்கைகள் 13 அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
And verse 36.
36 வசனம்.
It's a great verse.
ஒரு பெரிய வசனம்.
Acts 13 verse 36.
அப்போஸ்தலர் 13 அதிகாரம் 36 வசனம்.
David served his own generation the purpose of God and then died.
அப்போஸ்தலர்
13:36
அதிகாரம் 36 வசனம். தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரடைந்து தன் பிதாக்களுடைய
சேர்க்கப்பட்டார். So in English it says in his generation.
ஆங்கிலத்திலே தன்னுடைய தலைமுறையிலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
So I read that and I say Lord I can only serve in my generation.
இதை வாசித்து ஆண்டவரே என்னுடைய தலைமுறையிலே தலைமுறைக்கு மட்டும் தான் நான் ஊழியம் செய்ய முடியும்.
I can try my best to train my children and other people in the church for the next generation.
அடுத்த தலைமுறைக்கு ஊழியம் செய்யும்படியாக என்னுடைய பிள்ளைகளையும் மற்ற வாலிபர்களையும் நான் அதிகபட்சம் பிரயாசம் எடுத்து பயிற்றுவிக்க முடியும்.
But I can't guarantee that they'll be faithful till the end.
ஆனால் அவர்கள் முடிவு வரையந்தம் உண்மையா இருப்பார்களா என்று என்னாலே உத்தரவாதம் கொடுக்க முடியாது.
But in our generation,
நம்முடைய தலைமுறையிலே,
we are going to keep the wolves outside.
நாம் ஓநாய்களை வெளியே வைக்க போகிறோம்.
And those who want to draw away disciples after them, we say brother please leave, don't waste your time.
தங்களுக்கு என்று சீஷர்களை இழுத்துக்கொள்ள விரும்புகிறவர்களை பார்த்தால் சகோதரே தயவு செய்து நீங்கள் அதை விட்டு போய்விடுங்க என்று
சொல்லுங்க. We have seen that also in Tamil Nadu and Kerala and other places where some people have tried to draw disciples after themselves.
Tamil Nadu-லயும் Kerala-விலேயும் தங்களுக்கு என்று சீஷர்களை தங்கள் பக்கமாக இழுத்துக்கொள்ளுகிற ஒரு சிலரை பார்த்திருக்கிறோம்.
Some elders just like we read in Acts 20.
அப்போஸ்தல 20 ஆம் அதிகாரத்திலே வாசித்தது போலவே சில மூப்பர்கள் அப்படி செய்திருக்கிறார்கள்.
Okay, take them.
சரி உங்கள் பக்கமா எடுத்துக்கொள்ளுங்க.
We're not going to fight with you.
உங்களோட சண்டை போடுவதில்லை.
You take some people away.
ஒரு சில மக்களை உங்கள் பக்கமா எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துக்கொண்டு போங்கள்.
Lucifer took away 1/3 of the angels from heaven.
லூசிபர் பரலோகத்திலிருந்து 1/3 தூதர்களை தன் பக்கமா எடுத்துக்கொண்டான்.
What happened?
என்ன நடந்தது?
The result is heaven became a pure place.
அந்த பரலோகமானது இன்னும் பரிசுத்தமான ஒரு இடமாய் மாறிவிட்டது.
So if somebody takes away some people, I say the church becomes a better place then.
சிலர் சில மக்களை தங்கள் பக்கமா இழுத்துக்கொண்டு கூட்டிக் கொண்டு சென்று விட்டார் என்று சொன்னால் சபை இன்னும் சுத்திகரிக்கப்படுகிறது.
I'm not going to fight with them.
அவரோடு கூட சண்டை போடுவதில்லை.
Like I say, it's like a gardener weeding my garden. I say thank you for weeding my garden.
ஒரு தோட்டக்காரனுடைய வீட்டிலே வந்து உங்களுக்கு வீட்ல நான் களை எடுக்கிறேன் என்று சொன்னால் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன்.
And he's doing it free.
அதுவும் கட்டணம் வாங்காமல் களை எடுக்கிறார்.
Very good.
நல்லது.
You don't want any money for it?
இந்த களை எடுக்கிற வேலைக்கு உங்களுக்கு பணம் தேவையில்லையா பிரதர்?
No, free. I'll take away these people.
இல்ல இல்ல இந்த மக்களை எல்லாம் நான் கூட்டிக் கொண்டு செல்கிறேன்.
Thank you so much.
நன்றி சகோதரே.
God uses the devil and rebellious people to fulfill his purpose.
தேவன் பிசாசையும் முரட்டாட்டம் உள்ளவர்களையும் தம்முடைய நோக்கம் நிறைவேறுவதற்கென்றே பயன்படுத்துகிறார்.
That's why I don't fight with them.
ஆகவே அவரோடு கூட நான் சண்டை போடுவதில்லை.
When that gardener is pulling out the weeds, I don't go fight with him. Hey, don't do that.
ஒரு தோட்டக்காரர் வீட்டிலே வந்து களை எடுத்துக்கொண்டுதான் களை எல்லாம் எடுக்க கூடாது என்று நான் சொல்லுவதில்லை.
Take it, take it.
களை முள்ளை எல்லாம் பிடுங்கி கொண்டு போங்கள்.
You want to clean up all the insects also, please take all of them out. I'm happy.
பூச்சிகளையும் நீங்க சுத்தம் பண்ணி எடுத்துட்டு போறீங்களா அதை எடுத்துட்டு போங்க.
So God's purpose will always be fulfilled.
ஆகவே தேவனுடைய நோக்கம் எப்பொழுதே நிறைவேறும்.
We need not be afraid.
நாம் பயப்பட தேவையில்லை.
We want to preserve the church in purity.
நாம் சபையை தூய்மையிலே காத்துக்கொள்ள விரும்புகிறோம்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father,
பரலோக பிதாவே,
help us to honor you in our life and in our church.
எங்களுடைய வாழ்க்கையிலேயும் எங்களுடைய சபையிலேயும் உம்மை கனமண்ண உதவிச்சி.
Until the end.
முடிவுபரியந்த மாட்டவரே.
In our generation.
எங்களுடைய தலைமுறையிலே.
And in the next generation.
வரக்கூடிய
raise up people who will keep be faithful to you.
ஆண்டவர் உமக்கென்று உண்மையுள்ள மக்களை வரக்கூடிய தலைமுறையிலே எழுப்ப மாட்டவரே.
In Jesus name.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.